تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم وذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فكانت هجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امراه ينكحها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم الا بولم அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உதித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம்ம துணை வீரர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரர்கள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஓர் பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரப்பை இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், இவனுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய். இதனுடைய ஆரம்பம் இதனுடைய முடிவு உன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக. ரப்பே, எங்களை இனி பொருந்திக் கொள்வாயாக. யாழ்லாக எங்களுடைய சந்ததிகளை இஸ்லாத்தின் மீது பொருந்திக் கொள்வாயாக. யாழ்லாக வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க சரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களாக ஆக்கி தருவாயாக. யாழ்லா, எங்களுடைய மரண நேரத்தில் எந்த கடனும் இல்லாமல், இபாதத்துகளிலே பாக்கி இல்லாமல், உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நல்லடியார்களில் யாழ்லாக எங்களை ஆக்கி தருவாயாக. யாழ்லாக எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுகந்தமான வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. எந்த குரானை யாழ்லாக நாங்கள் பிரியப்பட்டு வாரம் வாரம் அந்த குரானை நாங்கள் கேட்கிறோமோ, அந்த குரானை எங்களுக்கு ஒரு நல்ல தோழனாக ஆக்கி தருவாயாக. யாழ்லாக, நாளை மறுமையில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யாழ்லா, நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுகதாக்களோடும் சேர்ந்திருக்கிற அந்த நல்ல மக்களில் எங்களையும் ஆக்கி தருவாயாக. யாழ்லாக, சத்தியத்தை சத்தியமென விளங்கி அதிலே தொடர்ந்து நீடிக்கிற நல்ல மக்களாக எங்களை ஆக்கி தருவாயாக. அசத்தியத்தை அசத்தியமென விளங்கி அதை விட்டு வெகு தூரம் பயணிக்கிற மக்களில் யாழ்லாக எங்களையும் ஆக்கி தருவாயாக. யாழ்லா, இந்த மஜிலிசையும் இது போன்ற மஜிலிசுகளை இனி பொருந்திக் கொண்டு யாழ்லா, இந்த உலகத்திலே உன்னை பற்றியும் உன்னுடைய நபியை பற்றியும் குரானை பற்றியும் சுன்னாவை பற்றியும் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அந்த மஜ்லிசுகளை நீ பொருந்தி யாழ்லா நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக, அவற்றை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யாழ்லா, அவற்றை நீ பாதுகாப்பாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு அதை சொல்லித்தாருங்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு அதை சொல்லித்தாருங்கள் என்று எந்த சூறாவை குறித்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டார்களோ, அந்த சூறாவை தொடர்ந்து இந்த மஜ்லிஸின் வாயிலாக, இந்த தஃப்சீருடைய வகுப்பின் வாயிலாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே அல்லாஹ் தனி மனித ஒழுக்கமாக எதை குறித்து பேசினானோ அந்த பார்வைகளை குறித்து நாம் இந்த மஜ்லிஸின் வாயிலாக நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலே அதனுடைய இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்திலே பார்ப்பதற்கு முன்னால் கடந்த வாரத்திலே சொன்ன ஒரு செய்தியை எந்த இடத்திலே விட்டு போனோமோ அந்த செய்தியை தொடர்படியாக சொல்லிவிட்டு அடுத்த செய்திக்கு. போன வாரத்திலே கடைசியாக பார்க்கிற போது ஒரு செய்தியை சொன்னேன். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னார்கள், ஈயாக்கும் வல் ஜுலூஸ், பி கேர், பி அவேர் ஆஃப் யுவர்
மார்க்கெட்ஸ், உங்களுடைய தொழில் துறை சார்ந்து அல்லது நீங்கள் வேலை செய்கிற அந்த இடங்கள், உங்களுடைய தெருக்கள். அந்த காலத்தில் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் சேர்ந்து இருக்கிற அந்த இடங்கள், எங்கெல்லாம் மக்கள் ஒன்று கூடுகிறார்களோ அந்த இடத்தை குறித்து பெருமானார் சொன்னார்கள். அதை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், அதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், அதில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நடைமுறைகள் உள்ளது என்று சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களால் அந்த இடங்களை விட்டு இருக்க முடியாது, அது எங்கள் தொழில் சார்ந்தவை, நாங்கள் வியாபாரம் செய்வதற்கு அந்த இடம் எங்களுக்கு தேவை, ஆகவே அதை நாங்கள் அந்த இடத்திற்கு போய்தான் ஆக வேண்டும் என்று சொன்னபோது, ஃபைன் அபைத்தும், நீங்கள் மறுத்தால், ஃபஅத்து தரீக ஹக்கா, நீங்கள் அதற்குரிய ஹக்கை, அந்த நீங்கள் தொழில் செய்கிற இடங்களுக்குரிய என்ன அதற்குரிய பொறுப்போ அதை நிறைவு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். காலு ஒமா ஹக்குஹு யா ரசூலல்லாஹ், அப்பன்னா அதனுடைய ஹக்கை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள், அங்கே உள்ள நடைமுறைகள் என்ன எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் நாயகமே என்று சொன்னபோது, இது வெறும் அன்றைக்கு மக்காவிலே மதீனாவிலே இருந்து பெருமானார் பேசிய பேச்சல்ல, காலகாலத்திற்கும் நாம் வாழுகிற இந்த காலத்திற்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கியாமத்து நாள் வரை தொடர்ந்து வருகிற மனித சமுதாயத்திற்கு பெருமானார் காட்டிய அந்த வழிமுறை. அதில் பெருமானார் அழகாக சொல்லுகிறார்கள், ஒமா ஹக்குஹு, கால கத்துல் பசர், முதலாவதான சட்டம் அவர்கள் தங்களுடைய கண்களை பேண வேண்டும். தொழிலே இருக்கக்கூடியவர்கள் தாங்களும் தங்களுடைய கடைகளிலே வேலை செய்கிறவர்களுக்கும் சொல்ல வேண்டிய செய்தி கத்துல் பசர். விதவிதமான மனிதர்கள் வருவார்கள், வித்தியாசமான போங்குள்ளவர்கள் வருவார்கள், ஆனால் நம்முடைய கடை பறக்கத்திற்குரியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தொழில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்துல் பசர், உங்களுடைய பார்வைகளை நீங்கள் பேணியே ஆக வேண்டும். இரண்டாவது கஃபுல் அத, அடுத்தவர்களுக்கு நோவினை தருகிற நிலைமையை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய செயல்களால் அல்லது சொல்லால் அல்லது உங்களுடைய சில அடையாளங்களால் நீங்கள் அடுத்தவர்களுக்கு நோவினை தர வேண்டாம் அந்த இடத்தில், அல்லது அது அல்லாத தெருக்களிலே பொருட்களை போடுவது அல்லது குப்பை கூளங்களை கொண்டு வந்து நிரப்பி வைக்கிற அந்த பணியும் கூட அதான் அடுத்தவர்களுக்கு சிரமம் கொடுக்கும். ஒரு முஸ்லிம் எந்த காலத்திலும் யாருக்கும் எப்படியும் சிரமமாக இருக்க மாட்டான். பெருமானாரிடத்திலே கேட்கப்பட்டது, ஒரு நல்ல ஜார் என்றால் யார், ஒரு வீட்டிற்கு பக்கத்து வீட்டுக்காரன் நன்றா உள்ளவன் என்று சொன்னால் அவன் எப்படி இருக்க வேண்டும்? அதற்கு பெருமானார் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அவனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் எந்த சிரமமும் இல்லாமல் நிம்மதியாக இருந்தால், அவர் காபிராகவே இருந்தாலும் சரி, அவர்தான் இருக்கிறதுலே ஒரு அருமையான மனிதன், ஒரு நல்ல மனிதன் என்ற அடையாளத்தை பெருமானார் தருகிறார்கள். ஏன்னா ஊர்ல உலகத்துல உள்ளவன் அவனை நல்லவன் நினைக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தான் அவனுடைய முழு விஷயமும் தெரியும். நிறைய இடங்கள்ல சண்டை வர்றது எங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனால தான், பொறாம அவனால தான் வரும், நிறைய சிரமங்கள் அவர்களால தான் வரும். அப்ப அந்த இடத்தில் அந்த அதை பொறுமை காத்து நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள, இப்படி எத்தனையோ பேர் இஸ்லாத்தை ஏற்றிருக்க சம்பவங்கள் வரலாறுல நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப நம்முடைய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்லுவான், ஒரு கூட்டத்தார் மீதுள்ள வெறுப்பு உங்களை அநியாயத்தின் பக்கம் தூண்டிவிட வேண்டாம். ஒருத்தர் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் அநியாயம் செய்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நீதம் என்பது இருக்கிறதே, அது தக்குவாவின் ஒரு பகுதி, மிக நெருக்கமானது. நீதமாக இருக்கும் போதுதான் நீங்கள் தக்குவாவின் பக்கம், இறை நிச்சயத்தின் பக்கம் நீங்கள் சார்புடையவர்களாக இருப்பீர்கள். இல்லை அப்படின்னு சொன்னா அந்த தக்குவாக்கள் மாறி போகும், அப்புறம் போலியாக இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். எதிரியாகவே இருந்தாலும் அவருடைய விஷயத்திலும் நீதமாக நடக்க வேண்டும். நீதம் வலுவதற்கு ஒரு காலமும் அல்லாஹுத்தால அனுமதி தரவில்லை. அப்ப கஃபுல் அதா. மூணாவதாக சொன்னாங்க ரத்து சலாம், யாராவது சலாம் சொன்னால் பதில் சொல்லுகிற அந்த கடமையை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். வல் அம்ரு பில் மாரூஃப், நன்மையை ஏவ வேண்டும். வன் நஹ்யு அனில் முன்கர், நீங்கள் தீமைகளை விட்டும் தடுக்க வேண்டும். எங்க மார்க்கெட் பிளேஸ்ல, வியாபாரம் செய்யற இடத்துல, எங்க நீங்கள் தொழில்துறையில் செய்கிறீர்களோ அங்க ஒரு முஸ்லிம் அடையாளமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட கேட்டா எங்க ஜாமா வாங்குவீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம பாய வேறொரு செட்டியார் கடையை காட்டுறாரு. வாங்குறதுனால குற்றம் இல்லை, நம்ம யார் கடையிலையும் வாங்க வாங்க, எங்க இந்த பாய் கடை இருக்க, சரியா தரமாட்டாங்க எங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அப்படி ஒரு பெயரை சமூகத்தில் ஏற்படுத்தியது, அதன் மூலமாக இஸ்லாத்திற்கான அந்த எண்ணத்திலே தவறாக ஏற்படுத்தி ஒரு முஸ்லீமினுடைய மிகப்பெரிய ஒரு குற்றமான செயல் அது. அப்படி இருக்கக்கூடாது. முஸ்லீம் நீதமாக இருக்க வேண்டும். அவர் சத்தியத்தின் வழியில் தான் நடக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு கொடுக்கிற பரக்கத் இருக்கிறத இந்த உலகம் அனுபவித்து இருக்கிறது. நம்ம நினைக்க கூடாது இப்படி ஏமாத்தினாதான் நல்லா இருக்க முடியும்னு. அல்லாஹ் சொல்றான் ஏமாத்தாட்டி நான் நல்லா வைப்பேன்னு. நம் மனம் பெரியதா, இறைவன் சொல்லுகிற செய்தி பெரியதா? வயலும் அழகான ஒரு விஷயம். வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், அளவுகளில் நிறுவைகளில் மோசடி செய்பவர்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டு. அல்லாஹ் சொன்னான் இதக்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன், நீ அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற போது கொஞ்சம் குறைத்து கொண்டுதான் கொடுப்பார்கள். வைதா காலூஹும் யஸ்தக்ஸிரூன், இவர்கள் வாங்குகிற போது கொஞ்சம் கூட்டி போட்டு தான் வாங்குவாங்க. என்ன மனோநிலை! பொதுவாக மக்கள்கிட்ட நம்ம பார்க்கறது தான், யாராவது வந்து ரோட்டில் வித்துட்டு வரும்போது தக்காளி போட்டு அவன் நிறுத்த அப்படின்னு சொன்னா ஒன்று போடுப்பாம்மா, அதைத்தான் கொடுக்கறதா இருந்தா. அதனால அந்த இவர்கிட்ட ஒரு தடவை ரோட்டில் வித்துட்டு வந்த வெண்டார், அந்த தெருல விற்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் வெண்டார், அவர்கிட்ட கேட்டேன் எப்படிங்க அதை சமாளிக்கிறீங்கன்னு. நாங்கள் எப்போதுமே ஒரு ரெண்டு தக்காளிக்கு உள்ளது மாதிரி தான் தெராசு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருப்பேங்க நான். ஏன்னா மக்கள் இப்படித்தான் கேட்பான். அவனும் அதே நிலைமைக்கு வந்துட்டான், போடாட்டி அடுத்த தடவை வாங்க மாட்டான், இல்லைன்னா ஏதாவது சொல்லுவான், எனக்கு கரெக்டா கொடுன்னு கேட்டு பார்க்கணும். எனக்குள்ளதை எனக்கு தந்துரு, எனக்குள்ளதை தந்தால் நாம் கொடுக்கிற அந்த விஷயத்திலும் நாம் சரியாக இருக்கிற போது நமக்கு வருகிறது நம்மை வந்தே சேரும், அதுல எந்த குறைவும் இருக்காது. அப்ப அந்த விஷயத்தை, அந்த நன்மைகளை ஒரு முஸ்லீம் தன்னுடைய இருப்பால் வெளிப்படுத்த வேண்டும். அவனுடைய எக்ஸிஸ்டன்ஸே அடுத்தவர்களுக்கு ஒரு தாவாவாக, ஒரு வழிகாட்டுதலாக, அவன் வழியாக, அவன் ஊடாக ஏகத்துவத்தை, அல்லாஹுவை, ரசூலை, குர்ஆனை, சுன்னாவை பார்க்கிற ஒரு வழியாக ஒரு முஸ்லீம் மாறி போக வேண்டும். அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுறதுனால யாரையும் தாவா செய்யல. சஹாபாக்கள் தங்கள் நடவடிக்கையை மாற்றி காமிச்சாங்க, பூரா உலகம் உள்ள வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு அதுக்கு மாற்றமான ஒரு சூழ்நிலை நம்ம இடத்துல இருக்கிற போது, அப்ப அம்ரு பில் மாரூஃப் வ நஹி அனில் முன்கர், இந்த ஹதீஸ் புகாரியில வருது. நான் சொன்ன இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் அவருக்குரிய ஹக்கு. அதனுடைய முதல் கடமை கண்ணை பேணுவது அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். ஏன்னா நிறைய ஃபித்னாக்களுக்கு அது காரணமாக அமையும். கடைகளிலே வருகிற போகிற பெண்களை பார்க்கிற மற்ற சூழல்கள் அவருடைய இதயத்தை கெடுத்து அவருடைய ஈமானிலே மிகப்பெரிய ஒரு விஷத்தை பாய்ச்சி விடும் என்கிற தன்மையை பெருமானார் நமக்கு இதன் ஊடாக நமக்கு சொல்லி தந்தார்கள். அடுத்து அதே அந்த செய்தியில தொடர்ந்து பார்க்கிற போது பெருமானார் அவர்கள் சொல்லி அப்துல்லாஹி பின் மசூத் அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா கான மின் நதரத்தின் ஃபஇன்ன ஷைத்தான ஃபீஹா மூதா, எந்த பார்வையாக இருந்தாலும் அது ஹராமான பார்வையாக இருந்தால் ஷைத்தான் கொஞ்சம் அதுல டேஸ்ட வச்சு கொடுக்கலாம். இது ஹராத்துக்கென்றே உள்ள ஒரு செய்தி. அது பார்வையிலும் சொல்லப்படுகிறது, ஷைத்தான் அழகாக்கி காண்பிப்பான். ஒரு ஹதீஸ்ல வருது, இதா ஹரஜத்தின் நிச, பெண்கள் வெளியேறினார்கள் என்று சொன்னால், பெண்கள் வெளியே போனாங்க, அல் மர் அத்து அவுரதுன் ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்றாங்க, பெண் என்பவள் இருக்கிறாரே முழுக்க முழுக்க தலையிலிருந்து கால் வரையும் அவுரா, அவள் மறைக்கப்பட வேண்டியவள். அவுரா அப்படின்னு சொன்னா மறைக்கப்பட வேண்டிய, மூடப்பட வேண்டிய ஒரு பொருள். ஏன் அப்படின்னு கேட்டா, ஃபஇன் ஹரஜத், அவள் வீட்டை விட்டு தேவையினுடைய நிலையில் வெளியேறினால் என்று சொன்னால், இஷ்டஷரஃபஹ ஷைத்தான், ஷைத்தான் அடுத்தவர்களுடைய கண்ணுக்கு அவளை அழகாக்கி காட்டுகிறான். இஷ்டஷரஃப அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, யுஸய்யினுஹா லிர்ரிஜால், ஆண்களுக்கு ஒரு அழகு பொருளாக ஷைத்தான் காட்டுகிறான். அதுல அழகு இருக்கா? எல்லாம் ஒண்ணுதான், பெண்கள் எல்லாமே ஒண்ணுதான். இருந்தாலும் கண்ணுக்கு அவள் அழகாகி காட்டப்படுகிறாள். ஜெய்யனஹார், இந்த செய்தியை மூலனா முபாரக்பூரி அப்துர் தொஃபத்துல் அகவதி அப்படிங்கிற கிதாபில் அழகான இந்த செய்தியை குறித்து நீண்ட செய்திகளோடு விவரங்களோடு இந்த ஹதீஸை அவர்கள் விவரிக்கிறார்கள். அப்ப கண்ணுக்கு அழகாக்கி காட்டப்படுகிறது. அப்ப சும்மா அது இருக்க மாட்டான் ஷைத்தான், அந்த உள்ளத்துல அந்த தூண்டுதலை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானா சொன்னாங்க, ஈயாக்க ஃபுதூலன் நபர், உங்களுடைய பார்வைகளை நீங்கள் அடிக்கடி தவறு விடுவதை விட்டும் உங்களை நான் கடுமையாக எச்சரிக்கிறேன். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அது 60-80 இருந்தாலும் சரி, அது 20 இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்வைகள் அடிக்கடி தப்பி போவதை விட்டு நான் உங்களை கடுமையாக எச்சரிக்கிறேன். நீ அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏன் அப்படின்னு கேட்டா, பார்வை இருக்கிறதே ஒரு மனுஷனுக்கு எல்லாத்தையும் கெடுத்து கொடுக்கூடிய. போன வாரம் நம்ம சொல்லும் போதே அந்த NLP பத்தி எல்லாம் சொன்னோம், இந்த என்ன இன்றைக்கு இருக்கக்கூடிய நியூரோலிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதுல ஒரு பார்வையின் மூலமாக எவ்வளவு பெரிய பாதிப்பு, உடல் ரீதியாக உள்ள ரீதியாக எவ்வளவு பெரிய நோய்க்கவன் ஆளாகிறான் அப்படிங்கிறத ஒரு பெரிய இன்னைக்குள்ள ஆராய்ச்சியில இன்னைக்குள்ள ரிசர்ச்ல அது சம்பந்தமா பயங்கரம். அது மட்டும் நிறுத்தலை, இன்னும் நிறைய சொல்றான். அதாவது மனிதனுடைய இயற்கையான பண்பே, அவன் எதெல்லாம் படித்து கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் அவனுடைய பார்வைகள் மூலமாகத்தான் உள்ள போகுது. அதனாலதான் காண்டாண்டு காலமாக இன்றைக்கு வரையும் அந்த அந்த லேர்னிங் ப்ராசஸ், டீச்சிங் ப்ராசஸ் இருக்கிறதே, ஒருத்தனுக்கு சொல்லித்தரது சாக் அண்ட் டாக் தான். இன்னைக்கு வரையும் நம்ம நம்ம எந்த காலத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோமோ, போர்டில் வந்து சாக் பீஸில் எழுதி பேசி காமிக்கிறது, அதுதான் வந்து அந்த என்ன இந்த கல்ச்சர் ஆஃப் கிளாஸ் ரூம்னு சொல்கிறாங்க இல்லையா, கிளாஸ் ரூம் கல்ச்சர். அது அப்படித்தான் இவ்வளோ காலமும் போயிட்டே இருக்கு. எவ்வளவு நாளைக்கு முன்னிலிருந்து போர்டில் தான் எழுதி இன்னைக்கும் போர்டில் தான் எழுதி காமிக்கிறான். இன்னைக்கு என்ன செய்யறான், வித்தியாசமா அந்த போர்டை விதம் விதமா எலக்ட்ரானிக்ல செஞ்சு வச்சு அதுல எழுதுறான், அல்லது அதுல ஒரு படத்தை காமிச்சு அதை போடுறான். ஆக மொத்தம் எப்படியோ அவனுடைய பார்வையின் மூலமாகத்தான் அந்த செய்திகள் உள்ளே போகிறது. இதை இன்னைக்கு சைக்காலஜியில தனியா லேர்னிங் த்ரூ ஆப்பிங்கிறான், ஏப்பிங், லேர்னிங் த்ரூ ஏப். ஏப்பிங் அப்படிங்கிறது ஒரு மனிதன், ஒரு சிறு குழந்தையினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பு. அவன் எதெல்லாம் பாக்குறானோ உள்ள போயிட்டே இருக்கும், அது வாங்கிட்டே இருக்கும். வெறும் பார்த்து மட்டும் ஒரு செய்தி இல்ல, சாப்பிடுறது எப்படி, இது நல்ல பொருளா, நம்முடைய மூதோதையர்கள் எப்படி சாப்பிடுறாங்க, வாப்பா எப்படி சாப்பிடுறாரு, உமா எப்படி சாப்பிடுறாரு, பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் அப்படி ஒரு சுன்னாவை ஏற்படுத்தி இருக்கிறார், லேர்னிங் த்ரூ ஆப். அப்ப இன்னைக்கு ஆப் வந்திருக்குல்ல, அன்னைக்கு ஏப், ஏப்பிங் மூலமாக படிச்சுக்கிறது. அது ஒரு சைக்காலஜியில ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா சொல்றான். அப்ப சாப்பிடுறது நம்முடைய வீட்டில் எல்லாரும் எப்படி சாப்பிடுறாங்க, அது அந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கு, ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள், அது அப்படி உள்ள வாங்கிக்குது. பப்பர் பக்கான்னு உட்காந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே போட்டு பாதி இங்கே தின்னு கீழே வலிச்சு போட்டு அப்படி சாப்பிட்டோன்னா அதுக்கு சோ சாப்பிட்றதுன்னா இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அதை உள்வாங்கி கொள்கிறது, அது மனசுல போய் ஸ்டோர் ஆயிரும். அதே மாதிரி கேட்கறது, பேசுறது, இதெல்லாம் என்ன செய்யறாங்களோ நம்ம சுத்தி இருக்கவங்க. அதனாலதான் குர்ஆன் இஸ்லாம் சொல்லுகிறது, பெருமானது ஆறு வயசு வரையும் உங்க பிள்ளை எந்த டச்சும் பண்ணாத, அது அப்படி விடு, உங்களை பார்க்க பார்க்கவே அது வளரும். ஒன்லி டேட்டா கலெக்ஷன், அதை தவிர அல்ல. ஆறு வயசு வரைக்கும் தவறி கூட அந்த பிள்ளைய போய் தொட்டு அதனுடைய லேர்னிங் ப்ராசஸ்ல எந்த தப்பும் பண்ணிடாத, பிள்ளைய விட அது தானா வளரும். அப்பா அம்மா நீ சரியா இருந்தானா உன் பிள்ளையும் சரியா இருக்கும். அப்ப இந்த பார்வைக்கென்று உள்ள அந்த இப்ப ஒரு மனிதன் இந்த பார்வைகள் கிடைப்பதெல்லாமே தவறாக கிடைக்கிறது, அப்ப என்ன ஆகும், அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். இவன் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் படிக்கிறான், இவன் பார்த்து 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 படிக்கிறான். அப்ப முதலாவது அவனுடைய பார்வையினுடைய கோளாறில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவது இஸ்லாம் சொல்லுங்கிறது செக்ஸ். அதனாலதான் அல்லாஹ் இங்க சொன்னா உங்களுடைய அந்த பார்வையினுடைய அந்த திறனை நீங்கள் பேணுவது மட்டும், உங்க பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க, எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது. ஒரு சின்ன விஷயத்தை கூட நாம் வீடுகளில் எப்படி பழகுகிறோமோ அப்படித்தான் எல்லா இடத்துலையும் நாம் ரியாக்ட் பண்ணுவோம். ஒரு ஏப்பம் விடுறது இருக்கிறது, அல்லது காத்து பிரிகிறது இருக்கிறது, சில குடும்பங்களில் அதை ஒரு இதாக ஒரு ஒழுங்கினமன்மையாக அந்த பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து அதை பழக்குவாங்க. அது வெளியே போகும்போதும் அப்படி அதை ஏப்பம் விடுறது காத்து அது இருக்காது. சில குடும்பங்களில் அது எதுவுமே தெரியாது, அவர் வாப்பா எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் அந்த பிள்ளைங்க இருக்கு. சில இடத்துக்கு போனோன்னு சிரிப்பான் அந்த பையன், அவனுக்கு என்னன்னே தெரியாது, ஃபர்ட்டிங்கிறான், அது என்ன இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை யோசிக்கும். நான் சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இதே விஷயத்தை அந்த அந்த செக்ஷுவல் ரீதியாக அந்த புள்ள உள்வாங்குகிற போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிவைஸ் இந்த மீடியாஸை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஏன்னா இதை தடுத்ததே பெருமானார் அந்த காரணத்துக்காக வேண்டிதான். முதல் தடையே உனக்கு ஹராமானதை நீ பார்க்க கூடாதுதான். இதை நீங்க ஆறு வயசுல ஏழு வயசுல ஒன்பது வயசுல அந்த பிள்ளைக்கு நீ சொல்லித்தரணும். இன்ன ஹி இஸ் நாட் மெச்சூர், அவன் மெச்சூர் ஆகல, ஆவ போறான். அதுக்கு முன்னாடியே அதை அப்படி இல்லாம ஒரு ஓபன் மைண்டா வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள் அவன் திரும்ப திரும்ப அந்த செய்திகளை பார்க்கறான், அது அவனை ஈர்க்கிறது, அவனுக்கு பிடிக்கிறது, அது வயதினுடைய கோளாறு. அப்ப பார்க்க பார்க்க இந்த டேட்டா எல்லாம் என்ன ஆகுதுன்னா உள்ள ஏறிக்கிட்டே இருக்கு. ஒரு மோசமான ஒரு சிட்டிசன், ஒரு மோசமான இந்த சமூகத்தினுடைய துரோகியும் விரோதியாகவும் அவன் வளருவான். ஏன்னா அவனுக்கு வித்தியாசம் தெரியாது, அக்கா யாரு மத்தவ யாரு எந்த வித்தியாசமும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கர்ண கொடூர ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு அல்லாஹ் தஆலா விரும்பல. அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல வேற அது மாதிரி வேற எதையும் பேச தேவையில்லை. இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி அல்லாஹ் தஆலா மிகவும் கடுமையாக அந்த விஷயத்தை, பார்வையினுடைய விஷயத்தை எச்சரிக்கிறான். இது முதல்ல பேரண்ட்டுக்கு தான் தகும். அவங்க அதே மாதிரி நடந்து காமிக்கணும். நான் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக போய் ஒரு ஒரு ஓப்பனாகவே ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு வீட்டிலே இருந்து டிவி பார்க்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்களே, தங்களுடைய குழந்தைகளை மிக மோசமாக வளர்க்க அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் என்னங்க செய்தி தானே கேட்குறோம், இஸ்லாம் செய்தியை கூடவா தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறது. நான் கேட்குறேன், ஒன்லி அந்த டிவி பார்த்து அதன் மூலமாக மட்டும்தான் இந்த உலகத்தில் செய்தி கிடைக்குதா? வேற வழியே இல்லையா? இன்னும் ஒருபடி மேலே போய் கேட்கலாம், எத்தனை செய்திகளில் நீங்கள் பார்ப்பதில் இது 100% இல்ல 50% உண்மைன்னு எதை நம்புறீங்க? ஒருத்தன் பேசும்போது சொன்னார், பேப்பர்ல போட்டுருங்க, எவனாவது ஒரு கிறுக்கம் கூட சொல்ல மாட்டான். இந்தியால பேப்பர்னுடைய நியூஸ் உண்மைன்னு எல்லாருக்குமே தெரியும், உண்மை இருக்காது. 100% இன்னும் 50% ஆஃப் செய்திகள் எல்லாமே ஃபேக் நியூஸும் சந்தேகமான அல்லது வேற சதக் சதக்கும் குத்துறான்னு எழுதுறான். இவன் போய் பார்த்த மாதிரி சதக் சதக் என்று குத்தினார்கள். அழகிகள் போடுறான், அதை போடும் போதே அப்புறம் கீழே விபச்சார அழகின்னு போடுறான். இது இது என்ன விதமான தூண்டுதல் அது ஒரு மனிதனுக்கு? மிக மோசமானது. அப்ப அந்த செய்தியை பார்ப்பதை கூட நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம போய் உட்காந்து செய்தியை பார்க்கறோம், 7:30 ஆயிடுச்சுன்னா டக்குன்னு கிளம்பிடுறோம், நம்ம 8:00 ஆயிடுச்சுன்னா டக்குன்னு கிளம்பிடுறோம், பள்ளியாசல் 1:30 தொழுதுட்டு வந்துருவோம், பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு போறோம். நான் சொல்றேன், செய்திகளை தெரிந்து கொள்வதில் தப்பில்லை, ஆனால் பார்க்கப்படுகிற பார்வைகள், அந்த இடையில வரக்கூடிய விளம்பரங்கள், நீங்க மட்டும் கெட்டு போல உங்களுடைய சந்ததிகளை கெட்டு குட்டிச்சவராக ஆக்குகிறீர்கள். ஏன்னா இட் இஸ் தி சேலஞ்ச் ஆஃப் குர்ஆன். குர்ஆன் சேலஞ்ச் பண்ணுது, எப்ப இத உன்னால தடுக்கவே முடியாதுங்குது. இவர் சொல்றாரு, என் பிள்ளைக்கு இதை வச்சுதான் வாழ்வாதாரமேங்கிறார். எவ்வளவு முட்டாத்தனமானது! எப்படி வந்து நாம் இதை ஒரு மனித ரீதியாக எப்படி அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும்? நான் கேட்கிறேன், கணவனாக இருந்தாலும் கூட அந்த செய்தி வாசிக்கிற பெண்ணையா அல்லது செய்தியை பார்க்கிறாரா என்பதை யூ கேன் ஆத்தரைஸ், உங்களால் அத்தாரிட்டி கொடுத்து சொல்ல முடியுமா? என் புருஷன் வந்து வெறும் செய்தியை தாங்க பார்த்தாரு, புருஷன் செய்தியை பார்க்கல, செய்தி வாசிக்கிறவளை பார்த்தாரு, யாருடைய குற்றம்? அது எங்க போய் முடியும் தெரியுமா? மொத்த கியாமத்து நாளுடைய கேள்வியினுடைய மிக முக்கியமான ஒரு கருவொருளாக ஆகிவிடும். அதனாலதான் பெருமானை சொன்னாங்க, அது விஷம் கொத்துன இடத்தை மட்டுமல்ல உன்னையே சாவடிச்சிடும், உன் உடம்பு முழுக்க பரவி போகிற ஒரு செய்தி அது இஸ்லாம். அதனாலதான் இவ்வளவு காட்டமா இறங்கி அடிக்கிறது, வேற எதற்கும் அல்ல. நீங்கள் முஸ்லீமினுடைய ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் பார்வைகளை பேண வேண்டும். அதை தாண்டி இந்த செய்தியெல்லாம் கேட்டுதான் இவர் ஆவ போறாருங்கிறது அல்ல. செய்திகளை கேட்பதற்கு எத்தனையோ தளங்கள் இருக்கிறது, அவர்கள் தெரிந்து கொள்ளலாம். என்ன இது இவ்வளவு ஓப்பனா நான் எதுக்கு பேசுறேன்னா, வெறும் மாணவர்களையும் இளைஞர்களையும் மட்டும் குறிப்பாக அந்த போனோகிராபி அந்த நியூடு பிலிம் இதை மட்டும் பேசுறதுக்கு அல்ல, அவங்களை பெத்து வளர்க்கிறவங்களும் இப்படித்தானே இருக்காங்க. ஒரு ஓபன் மைண்டா இதை சமூகத்திலே இது பரவிருச்சுங்கிறதுக்காக வேண்டி நாங்க அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் இல்ல. ஒரு செய்தி உலகம் முழுக்க இருக்கு, அது எப்படிங்க அது முட்டாத்தனமா இப்படி எப்படிங்க மறுக்க முடியும்? சொல்ல முடியாது. உலகம் முழுக்க வந்து இன்னைக்கு கன்வென்ஷனல் பேங்கிங் சிஸ்டம் இல்ல, இன்னைக்கு பூரா இன்ட்ரெஸ்ட் பேங்கிங் சிஸ்டம். அதனால நம்ம இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, ஏத்துக்குவாங்க, ஒத்துக்குவாங்க, போயிருவாங்க சொல்ல முடியாது இல்ல. ஒரு முஸ்லீம் அப்படி சொல்ல முடியாது இல்ல. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு வழியை தான் இஸ்லாம் நமக்கு காட்டி இருக்கிறது. ரெண்டாவது, அதை விட மேல் அடுத்து பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார், மா தரக்து பாதி ஃபித்னதன் அதர் அல ரிஜாலி மினன் நிஸ, இந்த ஆண் சமூகத்திற்கு ஒரு பெண்ணை விட மிக மோசமான ஒரு சோதனையை எனக்கு பின்னாலே நான் விட்டு போகவில்லை. பெருமானார் சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய சோதனை பொருளே அதுதான், உன்னுடைய லேபே அதுதான். அல்லாஹ் உங்களை எங்க வச்சு உங்களுடைய அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறானா அந்த இடமே அதுதான். அப்ப அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஆக போற இடத்த நீ கேர்ஃபுல்லா இல்ல அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? எந்த விதமான விளைவுகளை அது ஏற்படுத்தும்? ஃபத்தகுத் துனியா வத்தகுன் நிஸ, அழகா பெருமானார் சொன்னாங்க, ஃபத்தகுத் துனியா வத்தகுன் நிஸ, நீங்கள் இந்த உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், இதிலே ஆர்வம் ஊட்டி இதிலே நாம் இதில் தான் நிலைத்திருக்க போகிறோம் என்ற வகையில் நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடுகளை ஆக்கிக் கொள்ள வேண்டாம். உலகம் அனுபவிக்கிறதுக்கு தான், யாருமே இல்லைன்னு சொல்லல. உலகத்தில் சுகமா வாழ்வது ஒரு முஸ்லீமினுடைய ஒரு அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரைட்ஸ். ஆனா இதுவே என் வாழ்க்கைன்னு ஒரு முஸ்லீம் போக முடியாது இல்ல, இதை தவிர இன்னொரு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி முழுச நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரில ஒரு முஸ்லீமினுடைய நகர்வு இருக்கிறது, அது மாற்றார்களுடைய நகர்வு, அல்லாவை தெரியாதவர்களுடைய நகர்வு, தீனை தெரியாதவர்களுடைய நகர்வு. ஒரு முஸ்லீம் அப்படி நடக்க மாட்டான். ஃபத்தகுத் துன்யா, ஏன்னா இது கவர்ச்சி பொருள். பெருமானார் சொன்னாங்க, அத் துன்யா ஹுல்வத்துன் வ ஹதிரா, அத் துன்யா ஹுல்வத்துன் வ ஹதிரா, அது பார்க்கறதுக்கு நல்ல பளபளன்னு இருக்கும், மனுஷனுக்கு இயற்கையிலே எதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்ல பழவளன் இருக்கோ அதன் பக்கம் அவன் கவனம் திரும்பும். அது உண்மை, அது நல்ல பசுமையா இருக்குது ஒரு ஏரியா, அப்படி பார்த்தோன்னு நின்றுவான். கார் இந்த பாட்டுப்பா இறங்கி ஒரு போட்டோ எடுப்போம், ஒரு செல்ஃபி எடுப்பாங்க, எடுக்கிறோமா இல்லை? என்னன்னா நல்லா பச்சை பசுன்னு எப்படி இருக்கு பாருங்க, நல்ல ஃபெர்டிலைஸ்டு லேண்டு, சும்மா அருமையா இருக்கு இந்த இடம் சொல்றாங்க. ஏன் அது அது மனுஷனை இழுக்குது. பெருமானார் சொன்னாங்க, இது நீ வாழ்றதுக்குரிய இடம், இங்கிருந்து தான் நீ ஆக வேண்டும், இங்க உள்ள சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணு தப்பு இல்ல, இதுவே என் வாழ்க்கைன்னு நீ பெயர் ஃபத்தகு துனியா ஃபத்தகு நிஸ சொல்லிட்டு சொன்னாங்க. இன்ன அவ்வல ஃபித்னத்தின் ஃபித்னத்தி பனி இஸ்ராயில் கேனத் மீன் நிஸ இவ்வளவு பெரிய படிப்பு சமூகமாக அறிவு சமூகமாக இருந்த அந்த பனி இஸ்ரவேலனுடைய சமூகம் அழிந்தது பெண்களை கொண்டுதான். இந்த ஹதீஸ் நம்ம அடிக்கடி கேட்போம், பெண்ணாலதான் அந்த சாம்ராஜ்யம் அந்த பனு இஸ்ரவேலுடைய கூட்டம் கீழே போனான். ஹதீஸ்ல அதுக்கு விளக்கம் வருகிறது, பெருமானார் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அந்த காலத்துல யகூதிய பெண்கள் காலில் பெருசா கட்டை வச்சு கட்டிக்குவாங்களாம், ஹதீஸ்ல வருது. ஒரு ரெண்டு உயரமான பெண் நடந்து போனான்னா ஒருத்தி கொஞ்சம் குட்டையா இருந்தா அப்படின்னு சொன்னா தன்னை காண்பித்துக் கொள்ளுவதற்காக வேண்டி அல்லது தன்னுடைய தன்னை யார் விரும்புறானோ அவன் பார்க்கறதுக்காக வேண்டி மாலை உலாவின் போது அல்லது எங்கேயாவது வீதிகளிலே நடந்து போகிற போது பெரிய காலில் அந்த கட்டை செருப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த குதிங்கால் பெருசா உள்ள ஹை ஹீல் செருப்பு போடுறாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த காலத்துல இதெல்லாம் அங்க உள்ள பழக்கம். பெருமானார் சொன்னார்கள், பொந்துக்குள்ள நுழைஞ்சாலும் நீ நுழைவ, ஏன் நுழையிறேன்னு கேட்க மாட்டேன். அந்த யகூதிகள் அந்த சிந்தனை, அந்த நசாராக்களுடைய சமூகம் ஒரு பொந்துக்குள்ள நுழைஞ்சு அப்படின்னு சொன்னா நீயும் போய் நுழைவ, நான் ஏன் நுழைகிறேன்னு கேட்க மாட்டேன். அந்த அளவுக்குள்ள ஒரு காலம் வரும். அந்த இடத்துல பெருமானார் சொல்லுகிறார்கள், அந்த ஹை ஹீல்ஸ் செருப்பை மாட்டிக்கிட்டு ஒரு பெண் நடந்து போவாளாம் அந்த கடை வீதியில். சும்மா மட்டும் நடந்து போறதில்லை, மோதிரம் அணிந்து, அந்த மோதிரத்துக்கு இடையில கொஞ்சம் ஓட்டம் இருக்குமா, அந்த மோதிரத்துக்கு இடையில நடுவுல ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு கொஞ்சம் ஓட்டம் இருக்குமா, அதுக்குள்ள வந்து நல்ல அத்தர் பொருட்களை வாசமிக்க பொருளை நிரப்பி வச்சிருப்பாளாம், நிரப்பி அதுக்குள்ள மூடிடும். அந்த ஹை ஹீல்ஸோட இப்படி நடந்து போகும்போது ஆண்களாக இருக்கிற பக்கம் போகும்போது கொஞ்சம் அந்த கை எப்படி, இந்த கை எப்படி, அவன் சும்மா இருக்கிறவனுடைய சிந்தனை ஏதோ என்னடா குப்புன்னு வாட அடிக்குது, யாரு நல்ல அத்தர் வாட வந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் யார் போறா இவ்வளவு நல்லா அருமையா அத்தர் போற பார்ப்பான், கண்டிப்பாக பார்க்கக்கூடிய சிந்தனை தோன்றும். நாமே பார்ப்போம்ல யாராவது நடந்து போனா, இப்படி ஆட்டின உடனே அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஊதும் அந்த அந்த வாசனை திரவியமும் வெளியே வந்த உடனே சுத்தி இருக்கவங்க பார்ப்பாங்க. இப்படி பெண்கள் நடக்க ஆரம்பித்து இப்படி கையசைவின் மூலமாக ஒரு சமூகத்தையே அசைத்து பார்த்தார்கள், அசைச்சிட்டான். இதுதான் முதல் ஃபித்னா பனி இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுகிற அந்த யகூதிகளிடத்திலே ஆரம்பிக்கப்பட்ட ஃபித்னா என்பதை பெருமானார் நமக்கு சொல்லி தந்தாங்க. அதனால நீங்க அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் அந்த உங்களுக்கு அந்த விஷயம் சோதனை பொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஹதீஸ்ல இமாம் ஹுதைஃபா அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் தஅம்மல ஃபி ஹல்கில் ஹல்கி இம்ராஅத்தின் மின் வராஇ தியாப், ஒரு ஆண் ஒரு பெண்ணை அவருடைய ஆடைகளுக்கு பின்னால் ரசித்தாள். மன் தம்மல, தம்மலனா ரசிக்கிறது அல்லது கவனமாக பார்ப்பது, ஒரு செய்தியை நல்ல கேர் எடுத்து பார்க்கிறது. ஃபி ஹல்கி இம்ராஅத்தின், ஒரு பெண்ணுடைய உடல் அங்க அமைப்பை ஒரு ஆண் ரசித்தான் என்று சொன்னால், நேரடியாக இல்ல, வராசியவி அவளுடைய ஆடைக்கு பின்னால், ஆடையெல்லாம் அணிஞ்சிருக்கா இருந்தாலும் அவளுடைய ஷேப், அந்த பெண்ணினுடைய நிலையை மனதில் சித்திரமாக இட்டு அவளை ரசித்தான் என்று சொன்னாள். ஃபகத் அப்தல சொம்ம, அவன் நோன்பு வச்சிருந்தான், அவன் நோன்பு முறிஞ்சிரும்னாரு. நோன்பாளி அப்படி ஒருத்தன் பார்த்தான்னா தன்னுடைய பார்வையை அவ்வளவு அழுத்தமாக பார்த்தால், நோன்பாளியாக இருந்தால் அவனுடைய நோன்பு முறிந்து போகும். ஆக இது வந்து சாதாரணமாக நாம் மறந்து போயிருக்கிற அல்லது புரியாமல் இருக்கிற ஒரு மிக வீரியமான ஒரு பிரச்சனை. அதனால இந்த சமூகம் அப்படியே இதை கடந்து போக முடியாது, கடந்து போகவும் கூடாது, கடந்து போகவும் கூடாது. ஏன்னா நாளை மறுமையினுடைய கேள்விகளில் அந்த அல்லாஹ் கேட்கிற கேள்விகளில் இதுவும் ஒன்று. நீங்க இதுக்கு பதில் சொல்லாம அங்க நடக்க முடியாது. அப்ப இந்த செய்தியை நான் இதை எதற்கு இவ்வளவு அழுத்தமாக ஆழமாக இத்தனை வாரங்கள் நாம் பேசுகிறோம் என்று சொன்னால், தனி மனித ஒழுக்கம் என்பது இந்த பார்வையை பேணுதல் இல்லாமல் நடக்கவே நடக்காது. முதல் அங்கீகாரம், இது வெறும் ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் சேர்த்தே, இது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல சிறுவர்களுக்கும் சேர்த்தே, வாலிப வயதுக்காரர்களுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் சேர்த்தே அப்படின்னு கிதாபுகள்ல எழுதுறாங்க. எல்லாருக்கும் சேர்த்தான் இந்த செய்தியை அல்லாஹ் சொல்றான். இதுல இரண்டாவது செய்தியாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், யகுத்து மின் அபுசாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவர்கள் தங்களுடைய மர்மஸ்தானங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று அடுத்த வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்றான். இதற்கு ஜினா என்பதாக, விபச்சாரம் என்பதாக அதை குறித்து பேசுவதால் அதை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்ற விளக்கத்தை எழுதினார்கள். இன்னும் சில கிதாபுகள் எழுதுறாங்க, இது போன்று இன்னும் பல இடங்களிலே அல்லாஹு தஆலா உங்களுடைய மர்மஸ்தானங்களை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்று எழுதுகிறான். அந்த இடத்துக்கு பூரா ஜினான்னு அர்த்தம், இந்த இடத்துக்கு ஜினாங்கிற அர்த்தம் அல்ல, தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாப்பது மூடிக்கொள்ளுவது, அதுதான் இந்த இடத்துல அர்த்தம். ஏன்னா இங்கே அல்லாஹ் பர்தாவை பற்றி பேசுகிறான், உங்களுடைய உடலில் நீங்கள் மறைக்கப்பட வேண்டிய அல்லது நீங்கள் பார்க்கக்கூடாத செய்திகள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அதனால ஒரு ஆண் என்ன செய்யணும்னா, தொப்புளிலிருந்து அவனுடைய முழங்காலுக்கு கீழ்ப்பகுதி வரை எந்த சூழலிலும் அவன் திறந்திருப்பதற்கு அவனுடைய மார்க்கம் அவனுக்கு அனுமதி வழங்கவில்லை. எந்த சூழ்நிலையிலையும் தொப்புளிலிருந்து அவனுடைய கீழ் முட்டிக்காலுடைய பகுதி வரை கண்டிப்பாக மறைக்கப்பட வேண்டிய பகுதி. ஒரு முழு ஆடைய ஒருத்தர் போடுறாரு அப்படின்னு சொன்னா அஃபுதல், அது அது அழகு, அது கூடுதல். குர்ஆன்ல குது ஜீன தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், அல்லாஹ் சொல்லுவான் உங்களுடைய அழகை ஒவ்வொரு பள்ளியிலும் நீங்கள் எடுங்கள். அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, ஜீனா என்பதற்கு சியாப் என்ற அர்த்தம், அழகு அப்படிங்கிறதுக்கு ஆடை என்ற அர்த்தம், மஸ்ஜித் என்பதற்கு சலாத் என்ற அர்த்தம் அப்படின்னு கிதாபுகள்ல எழுதுவாங்க. தொழுகையின் போது நீங்கள் உங்களுடைய ஆடைகளை பரிபூரணமான ஆடைகளாக அமைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் என்ன எழுதுறாங்கன்னா, ஒரு ஆண் தன்னுடைய எந்த பாகம் மறைக்கப்பட வேண்டுமோ அதை எந்த சூழலிலும் அவர் திறப்பதற்கு அவருக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த ஆயத்துல அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிற செய்தி. ஒரு சஹாபி கேட்டார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஆடை அப்படிங்கிறதுக்கு அளவுகோல் என்ன, நான் எந்த நேரத்துல எப்படி ஆடை அணிந்து கொள்ளலாம், எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி வந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்டாங்க. கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொல்லித் தருகிறார்கள். அவர் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், அவுராதுனா மா நஅதி மின்ஹா வ மா நஸர், நாங்க எதை மூடணும் எதை திறக்கணும் அல்லது எந்த அளவுக்கு நீங்க சொல்றக்கூடிய இந்த தொப்புளிலிருந்து முட்டி வரை அப்படிங்கிறது கண்டிப்பாக மூடப்பட வேண்டியதா, எந்த நிலைமையில வக்கால, இது யார்கிட்ட நாங்க இந்த அளவோடு நடக்கணும் அப்படிங்கிற கேள்வி. யாரிடத்தில், வீட்டில் இருக்கும் போதுமா வெளியிலா எந்த இடத்துல எப்படி இருக்கணும். அப்ப பெருமானார் சொல்லுவாங்க, உன்னுடைய மனைவி, நீ கெட்டிய மனைவி, உன்னுடைய அடிமையை தவிர வேறு யாருக்கு முன்னாலும் இந்த அவுரா என்று எந்த செய்தியை இஸ்லாம் வழங்கி இருக்கிறதோ அதை திறப்பறதுக்கு உனக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே அந்த சஹாபி திரும்ப கேட்கிறாரு, கால அர் ரஜுலு யக்கூனு மா ரஜுல், அர் ரஜுலு யக்கூனு மா ரஜுல், யாரை சொல்லா, சில நேரங்கள்ல நாங்க ஆண்களா இருக்கோம், ஒரு ரூம்ல ஒரு நாலஞ்சு பேர் தங்கி இருக்கோம், நாங்க எல்லாருமே ஜென்ஸ், அங்க லேடிஸ்க்கு வேலை இல்லை, வரவும் மாட்டாங்க. இப்ப இந்த பேச்சுலர் ரூம் மாதிரி இருக்குல்ல, அங்க நாங்க இருந்தோம் அப்படின்னு சொன்னா அங்க எப்படி இருந்துக்கிறது, அங்க எங்களுடைய ஆடைகளுடைய விஷயத்தில் தளர்வாக இருந்து கொள்ளலாமா, கொஞ்சம் கேஷுவலா இருந்துக்கலாமா. இன்னைக்கு தான் இந்த பையன் நம்ம ஆடும் சேர்ந்துல இந்த பெருமூடாசன் ஒண்ணு போடுறான், நம்ம பையனும் சேர்ந்து இந்த ஜட்டியில கொஞ்சம் பெருசு இருக்குல்ல, ஒரு பையன் வந்து கேக்குறான் இதுல தொழுவலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இங்க இருந்து மறைக்குது, நான் சொன்னேன் இது கால் முட்டி கால் மறைக்க நம்ம கீழே வரையும் இருக்கணும், அதான் கொஞ்சம் இழுத்து காட்டுறான், அதான் மறைக்குது இல்ல அப்படின்னு. நான் கேட்ட சுஜூதுக்கு போகும்போது இப்படி இழுத்துக்கிட்டே போனா நான் பின்னாடி உள்ளது கீழே போயிருமுடான்னு, இல்ல அவன் என்ன அறிவா நம்மளுடைய காலேஜ் பிள்ளைகளை இழுத்துக்கிட்டே இப்படி போக முடியுமா, யாராவது ஒருத்தர் தொழுகைக்கு போகும்போது இப்ப பெருமுடாஸ் போட்டுக்கிட்டே தொழுகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கேள்வி. அல்லாஹ் பாதுகாக்கணும், இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க போடக்கூடிய அந்த டிரெஸ்ஸுகளை நாம் வாங்கி கொடுக்குறோமோ இல்ல அவனா போடுறானோ, பள்ளிவாசல்கள் வந்து எவ்வளவு சங்கடமா இருக்கு, நிறைய பேர் அவனை அவுந்து உழுந்துருமா புடிச்சுக்கலாமாங்கிற நிலைமையெல்லாம் இருக்கான், ஆனா அது ஒரு காலமும் அது அவுந்து உழாது, ரெண்டாவது ஜட்டிகள் வெளியே தெரிகிற மாதிரி இப்படி எல்லாம் போடக்கூடாது. இதை வந்து பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு சிந்தனையை மாற்றுகிற இது போன்ற செயல் முடிஞ்சா அப்படி போட்டா பெரிய ஜுப்பா போட்டுக்கணும். இப்ப ஒரு பையனுக்கு அப்படித்தான் போடணும்னு தோணும். ஒருத்தர் கேட்டாரு, இப்படிதான் வந்து எனக்கு அவருக்கு பிடிக்குதுங்க என் பையனுக்குன்னா, உங்க பையனுக்கு ஒரு ஜுப்பா மாட்டி விட்டுருங்க, அவர் அது பாட்டுக்கு போட்டுட்டு போறாரு, பின்னாடி இருக்கவங்க எல்லாரும் சேஃபா தொழுதுட்டு போவான்ல, யாருக்கு எந்த சிரமம் இருக்காது இல்ல. அந்த மாதிரி அப்ப ரஜுலும் ரஜுல் யார சொல்ல நாங்கள் ஆண்களாக இருக்கிறோம், அப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேட்டா, காலை நீ பார்க்காத வாரும் உன்னை யாரும் பார்க்காத அளவிலும் ஆக்கி கொண்டால் நீங்கள் அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி அப்படித்தான் இருக்கணும். மதரசாக்கள்ல போன உடனே இந்த சின்ன வயசுலயே மருதாக்கு ஒன்பதாவது படிக்கும் போது பத்தாவது படிக்கும்போது அவர் ரொம்ப சின்ன பிள்ளையா இருப்பார், அவருக்கு அவ்வளவு தெரியாது. மதரசால எல்லாரும் படுத்திருக்கும் போது அவர் சில நேரத்தில் அந்த வேஷ்டி சில நேரத்தில் கொஞ்சம் மேலே ஏறிடும், அதனால அங்கே சொல்லி தருவாங்க கெட்டிக்கிட்டு படுங்க, அந்த ரெண்டு காலுக்கு இடையில வேஷ்டியை கெட்டிக்கிட்டு படுத்தீங்கன்னா அது என்ன செய்யாது, மேலே தூக்காது, கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே பழகிக்கும். ஏன்னா பள்ளிகளில் படுக்க வேண்டியிருக்கும், மாணவர்களுக்கு இடையில சின்ன பிள்ளையா இருப்பார் இல்லையா, அது சொல்லித்தரது இப்படி கெட்டிக்கிட்டு படுத்தீங்கன்னா வேஷ்டி மேலே தூக்காது. இவன் இப்போ படுக்கும் போதே இல்லை மோசமான நிலைமையில படுக்கிறாரு, இப்போ படுக்கும் படுக்கக்கூடிய ஒருவரே அவர் வெறும் ஜட்டியோடு தான் படுக்கக்கூடிய சூழல்களும் சில இடத்துல வருது, அது வந்து மிக கண்டிக்கத்தக்கது. அன்னைக்கு கூட ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்கும் போது கேட்டாங்க, ஆடை வந்து குளிக்கிற நேரத்திலே ஒரு ஒருவர் வந்து ஜட்டியோடு குளிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொன்னேன், அப்படி கூடாது. ஏன்னா இந்த ஆயத்துக்கு கீழ் அன்னை ஆயிஷாவினுடைய ஹதீஸை மேற்கோள் காட்டி இந்த செய்தியை இமாம் இப்னு கதீர் தன்னுடைய கிரந்தத்தில் எழுதுறார். ஒரு மனிதர் குளிக்கிற நேரத்திலே தன்னுடைய ஆடையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், இவங்க திரும்ப பெருமானார் அவர்கள் கேட்கிறார் இந்த ஹதீஸை முடிச்சிருவோம், அல்லா யாராக ஃபஃபல் நீங்க அப்படி பார்க்க முடியலன்னா யாரும் சொல்லல, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அந்த அறையில் அவர் மட்டுமே சுதந்திர புருஷர், உள்ள பூட்டியாச்சு நான் மட்டும் இருக்கேன், அப்ப என்னுடைய அந்த குளோத்திங் சென்ஸ் எப்படி இருக்கணும், என்னுடைய ஆடைகளுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சும்மெல்லாம் விட்டுட்டு போல நம்மள, தரத்துக்கும் அலல் மில்லத்தில் பைதா, பெருமானார் அழகாக சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் சொல்லும் போதும் கேட்கும் போதும் எனக்கு சந்தோஷமா இருக்கும், இந்த ஹதீஸ் சொல்லும் போதுமே எனக்கு சந்தோஷமா இருக்கும். தரத்துக்கும் அலல் மில்லத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா, உங்களை முட்டாத்தனமான அல்லது அறிவில்லாத அல்லது வழியில்லாத வழியில் நான் விட்டு போகவில்லை, அலல் மில்லத்தில் பைதா உங்களை நான் விட்டிருக்கக்கூடிய வழி இருக்கிறது, இந்த பாதை இருக்கிறது, சூரியன் எந்த நேரமும் பிரகசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒளி மிகுந்த தடத்தில் உங்களை நான் விட்டு போகிறேன், அதனுடைய இரவும் பகல் போன்றே. எப்படி சொல்லியிருப்பாங்க நபி இந்த வார்த்தையே, we are blessed அல்லாஹுவினால் அனுக்கிரகம் செய்யப்பட்டவர்கள் நாம், பெருமானாருடைய சத்திய வாயிலிருந்து வருது. அப்படியெல்லாம் இனி நீ போய் தேடி ஒரு சத்தியத்தை எடுத்து அதை பின்பற்ற நிலைமையெல்லாம் நான் உன்னை உடல, முழுக்க முழுக்க ஒளி வாய்ந்த ஒரு பெருவெளியில் உன்னை விட்டிருக்கிறேன், நீ அங்க போன எல்லாமே இரவும் பகல் போன்று இருக்கும், உனக்கு உனக்கு வருகிற சிரமங்கள் பணி போன்று நகர்ந்து போகும், ஆனா நீ என்ன தேடணும், நீ பாட்டுக்கும் தேடாம நீ ஒரு சரியத்தை வச்சுக்கிட்டு நட போட்டா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, இந்த சரியத்தை தேடினால் அது கிடைக்கும். சொன்னாங்க யார சொல்ல, ஒரு மனுஷன் தனியா இருக்காரு, அப்ப எப்படி இருக்கணும், அப்ப அவருடைய நிலைமை என்ன? அப்ப பெருமானார் சொல்ல, ஃபகால அல்லாஹு அஹக்கு அன் யஸ்தஹ்யா மினன்னாஸ், அல்லாஹு மட்டுமே அவருக்கு வெக்கப்படுவதற்கு போதுமானவன், அல்லாஹ் அவரை பார்த்து கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்திலையும் அவர் தன்னுடைய ஆடையினுடைய விஷயங்கள்ல கவனக்குறைவாக அல்லது இஷ்டத்துக்கு இருப்பதற்கு எது சத்ர அவுரத் என்று சொல்லப்படுகிறதோ, மறைக்க வேண்டிய பகுதி என்று சொல்லப்படுகிறதோ, அதை அவர் மறைச்சுதான் ஆகும். அப்ப அன்னைக்கு சொல்லும் போது சொன்னேன், பொதுவாக அரபு நாடுகளில் பாத்ரூம் அப்படிங்கிறது, இந்த சிஸ்டம் ஆஃப் பாத்ரூம், இந்த குளிக்கிறதுங்கிறது பொது இடத்துல இருந்துச்சு. அப்ப எல்லாரும் போய் போய் ஊரே அங்கதான் குளிப்பாங்க, பொது இடத்துல குளிப்பாங்க, தனிப்பட்ட வீடுகள்ல பாத்ரூம் சிஸ்டம் கிடையாது. அப்ப இப்படி குளிக்க போகும்போது பெருமானார் சொன்னாங்க, ஒருவர் தன்னுடைய அந்த கைலியை அணிந்து போய் குளிக்கிறது தான் ரைட்டு, அங்க கைலியை அணியாமல் இருக்கிற சூழ்நிலை சரியானதல்ல, அப்படி போவது தடை செய்யப்பட்டது இஸ்லாத்தில் அப்படின்னு ஹதீஸுகள்ல வருது. ஒரு பெண்ணுக்கும் அதே நிலை தான், என்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனி பாத்ரூம், இன்னைக்கும் சில நாடுகள்ல அப்படிப்பட்ட வளமை இருக்கிறது, பெரிய பாத்ரூம் கட்டி வச்சிருப்பாங்க, மொத்தமா போய் ஒத்தம் ஒன்னமா நின்று குளிச்சிருவாங்க எல்லாரும். இப்ப இதை வச்சுட்டு அன்னைக்கு ஒரு நண்பர் கேட்டாரு, இதே மாதிரி பாத்ரூம்ல குளிக்கும் போது இப்படி குளிப்பதற்கு என்ன சிஸ்டம், அவர் மறைக்கணுமா இல்ல ஆடை குறைவாக ஒரு ஜட்டியோட குளிக்கலாமா, அதுல வந்து அவருடைய அவுரா தொப்புளிலிருந்து முட்டி வரை மறைக்க வேண்டும் என்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில யூதியினுடைய அந்த இமாம்களுடைய கொட்டேஷன்ஸை மேற்கோள் காட்டியிருந்தேன். அப்புறம் நான் அந்த சைட்டில் போய் பார்த்தேன், இவங்க என்ன தான் சொல்ல வர்றாங்க அப்படின்னு. அப்போ அவங்க எல்லாருமே மேற்கோள் காட்டுறது, மூசா அலை இஸ்லாம் வந்து தன்னுடைய கோமில் குளிக்கும்போது தனியாக நின்று குளிச்சிட்டு இருந்தாங்க, அவர் நிர்வாணமாக மூசா குளித்தார் அப்படிங்கிற புகாரியில் ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி சில செய்திகளை சொல்கிறாங்க. அதேமாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கிற நேரத்தில் பரதாவை பிடிச்சிக்க சொன்னாங்க. தன்னுடைய மனைவியோடு குளிக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சாங்க, அந்த அசர்களை நாங்கள் பார்த்தோம் என்று அந்த மனைவிகள் சொல்லுகிறார்கள். இப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா அப்படி குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுமதி அதில் போட்டிருக்கு. ஆனால் நம்மளுடைய வேறு இது சைட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஹதீஸுகள் அந்த இமாம் இமாம் மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் பெருமானாருடைய விஷயத்தில் இந்த ஹதீஸ் அவங்க எப்படி எடுத்தாங்கங்கிறது எனக்கு தெரியலை. பெருமானாருடைய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமின் தனியாக குளித்தாலுமே அவர் தன்னை மூடிக்கொள்ள வேண்டும் என்று வார்த்தையால் சொல்லியிருக்கிறார்கள். ஹதீஸில் வருது, நல்லா கவனமாக கேட்கணும் இது. ஏன்னா இதில் நம்ம ரொம்ப லெத்தாஜிக்காக இருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு ஆண் தனியாக குளித்தார். அப்படி ஒருத்தர் குளித்தார், ஆடை கொஞ்சம் குறைவாக குளித்தார். அப்புறம் அவரை கூப்பிட்டு பெருமானார் சத்தம் போட்டு சொன்னாங்க, நீங்கள் தனியாக குளித்தாலுமே நீங்கள் சத்ர அவர் அவங்களுடைய அவுரத்தை மூடிக்கொண்டு யாருக்கும் தெரியாத அளவுக்கு க்ளோஸ் டோர்ல தான் குளிக்கணும்னு சொல்லி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க மனைவிகளுடைய விஷயத்தில் கூட மனைவியோடு இப்படி குளித்தார்கள் அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த ஹதீஸுகளுடைய மேற்கோள்கள் ஒரு மனுஷன் வந்து நியூடாக குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மேற்கோள்கள் இருக்கிறது. ஆனால் மற்ற அந்த இமாம்களுடைய செய்தி அல்லாத மற்ற ஹதீஸுகளில் பார்த்தோன்னா, ரெண்டாவது ஒரு செயல் செயலாக சொல்ல அப்படின்னு பார்க்குமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லால் எதை ஏவினார்களோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்குவாங்க. ஏன்னா அந்த செயல் அப்படிங்கிறது அதுவும் பெருமானாருடைய விஷயத்தில் எடுக்க முடியாது. அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லக்கூடிய மிக பிரபலமான ஒரு செய்தி, மா ரஐது தாலிக மின்ஹு வலா ரா தாலிக மின்னி, நாங்கள் கணவன் மனைவிகளாக மாழ்ந்தோம். ஒரு சஹாபி வந்து கேக்குறாங்க, உங்களுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, பெருமானாரோடு நீங்க ஒன்னா இருந்தீங்களே, அப்ப நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மையாரிடத்தில் கேட்கப்பட்ட போது இந்த அவுரத்தினுடைய விஷயத்தில் மா ரஐது தாலிக மின்ஹு, மா ரஐது தாலிக மின்ஹு, அவர்களுடைய அந்த பறைக்க வேண்டிய பகுதியை என் நான் வாழ்நாள் முழுக்க பெருமானாரிடத்திலிருந்து நான் பார்த்ததே இல்லை. ஒமாரா தாலிக்க மின்னி, என்னிடத்திலிருந்தும் பெருமானார் பார்த்ததில்லை. நாங்கள் வீடு கூடுகிற நேரத்தில் கூட பெருமானார் பார்த்ததில்லைன்னு தெளிவாகவே ஹதீசுகளிலே வருகிறது. அப்ப பெருமானார் தனியா குளிக்கும் போது அப்படி குளிச்சாங்க அப்படிங்கறது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அந்த சில கிதாபுகள்ல அந்த இதுல அந்த சைட்ல அப்படி போடுறாங்க. ஆனா நம்மளுடைய வந்து இமாம்கள் நமக்கு சொல்லி தருகிற செய்தி, பெருமானார் நமக்கு சொல்லி இருப்பது தனியாக குளித்தாலும் நீங்கள் உங்களுடைய அவுராவை மறைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ஆதாரமாக பெருமானார் சொன்ன செய்தி இருக்கிறது, சஹாபாக்களுடைய செய்திகள் இருக்கிறது, எல்லாம் அப்படித்தான் தங்களுடைய வாழ்நாளிலே நடந்திருக்கிறார்கள். அதனால தனியா இருக்கும்போது இந்த இடத்துல பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ் பார்க்கிறான் என்ற மனோநிலை. அல்லாஹ் ஏன்னு கேட்டா இது ஒரு விதமான வியாதி. எது? இந்த நியூடிட்டி அப்படிங்கக்கூடிய அந்த நிர்வாண கோலம் அப்படிங்கிறது ஒரு விதமான வியாதி. இன்னைக்கு உலகத்தில் அது ஒரு 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 இசமாக ஒரு மதமாக பரப்பப்பட்டு கொண்டு வம்படியாக பரப்புறாத. நீங்க தூங்கும்போது நியூடிட்டியா இருங்க, ஆடைகளை கலந்துட்டு நிர்மாணமாக தூங்க, அப்புறம் அப்படி இருக்கும்போது இது ஒரு சமூகமாக பரவி அவங்களுக்குள்ள ஒரு லிங்க் ஆகி இன்னைக்கு அது ஒரு பெரிய ஒரு சொசைட்டியா உருவாயிடுச்சு. நான் விளையாட்டை சொல்லலை, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சொசைட்டியே இருக்கு. சைத்தான் சொல்றான் இல்லவா, உங்களை எப்படியெல்லாம் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு அப்படியெல்லாம் காலி பண்ணுவேன்னு. அதில் ஒரு விதமான சிந்தனை தான், ஏன் நாங்கள் அப்படி இருந்தா என்ன அப்படின்னு கேட்கறான். நமக்கு அல்லாஹு சொல்லி தருகிற செய்தி, நீங்க இப்படித்தான் இருக்கணும்னு உடலை கொடுத்து விட்டு போன தடவை நம்ம சொன்னது மாதிரி, உடல் என்பது ஒரு அமானிதம். நாளைக்கு அல்லாஹுவினிடத்துல போய் இந்த அமானிதத்தை ஒப்படைக்கணும். இது நம்முடைய, வி ஆர் நாட் ஓனர்ஸ் ஆன் அவர் பாடிஸ், நம்முடைய உடலுக்கு நாம் சொந்தக்காரர்கள் அல்ல, அமானித பொருள்கள் மட்டுமே. அப்ப அமானிதத்தை நீ இப்படித்தான் வைக்கணும்னு அல்லாஹ் சொன்னா நாம் அப்படித்தான் வைக்க வேண்டுமே ஒழிய, நாம் ஓனரா அதுக்கு பரிகாரம் எடுத்து இந்த உடலை நான் எப்படியும் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமின் சொல்லுவதற்கு அனுமதி கிடையாது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் அதை சொல்லிட்டு சொல்றான், அதை இந்த இடத்துல பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய மர்மஸ்தானங்களை நீங்கள் மறைக்க வேண்டும், எந்த இடங்களிலுமே நீங்கள் அதை திறப்பதற்குரிய உங்களுக்குரிய அனுமதி கிடையாது. இல்ல மின் சௌ உங்களுடைய மனைவி, அந்த இடம் மட்டும். அதுக்கு அடுத்து வருகிற உங்களுடைய அடிமைகள் அப்படிங்கிறது அந்த நிலைமை இன்றைக்கு மாறிவிட்டது. மனைவியிடத்தில் மட்டும்தான் அதை திறப்பதற்கு உரிமை. சரி, சில இடத்துல எழுதுறாங்க, நோயாளியாக இருந்தால் தேவை ஏற்படின் ஒரு டாக்டர்கிட்ட போய் காட்டுறதுக்கு அனுமதி உண்டு. இப்ப டாக்டர்களாக இருக்கிறது பெரிய சோதனை. ஏன்னா ஒரு உண்மையிலே அல்லாஹ்வினுடைய அச்சம் அந்த இடத்துல அவருக்கு பெரிய பொறுப்புகள் வந்து விடுகிறது. தேவையில்லாமல் அடுத்தவர்களுடைய ஆடை கழிவதோ அடுத்தவர்களுடைய அந்த பிரைவேட் பார்ட்ஸ் பார்க்கிறதோ அவருக்கு உரிமை கிடையாது. அப்ப அவருடைய பொறுப்பு இருக்கிறதே நம்ம எல்லாம் விட தாண்டியது. மருத்துவமும் செய்யணும், ஆனா அந்த விஷயத்துல கவனமாகவும் இருந்துக்கணும். அல்லாஹ்விடத்துல அவர் பிரியத்திற்குரியவராகவும் ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த இடங்களில் அவர் தடுமாறாமல் இருக்க வேண்டும். அப்ப அதுக்கு ஒரு தகுதியான, ஏன் அப்படி இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இடையில ஒரு பெரிய கேஸ் வந்துச்சு, நடந்தது. ஒரு பெரிய சினிமா ஸ்டார், ஒரு நடிகை ஆக்சிடென்டோ அல்லது உடம்பு சரியில்லாம போயிட்டா, ஒரு அதாவது நடந்த ஒரு நிகழ்ச்சி, அவங்களை கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்ப ஒரு ஐசியூல ஒரு டாக்டர் நின்று பார்த்துட்டு நிக்கிறாரு அவங்களுக்கு டேக் கேர் விட. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அந்த அம்மா சொல்லுது, நான் இதே மாதிரி மயக்கமா இருக்கேன்னு நினைச்சு என்னுடைய பிரைவேட் பார்ட்ஸை இவர் பார்த்தார் தொட்டார்னு கேஸ் போட்டா. நடந்துச்சு. அப்ப இதை வந்து என்ன செய்ய முடியாதுன்னா, அல்லாஹ்வுக்கு பயப்படுறவனை தவிர வேற யாராலையும் அங்க முடியாது. அப்ப பொறுப்பு டாக்டராக இருந்தா டபுள். அவர் இதையும் மருத்துவத்தையும் செய்யணும், ரப்பையும் பயப்படணும். எது தேவையோ அந்த இடங்களோடு நிப்பாட்டுகிற ஒரு பொறுப்பை அவர்கள் சுமந்து இருக்கிறார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தாலிக்கு அஸ்கா லஹும், இதுதான் ரொம்ப சிறந்தது. இந்த அஸ்கா அப்படிங்கிறது அரபியில சொல்லும் போது சொல்லுவாங்க, இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் அப்படின்னு இங்கிலீஷ்ல படிப்போம் இல்லையா, இந்த குட் பெட்டர் பெஸ்ட் அப்படின்னு படிப்போம்ல, இந்த டிகிரிஸ் ஆஃப் இந்த மேல மேல போறது, இதை விட இது சிறப்பு, அதை விட பை. இப்ப அரபியில இது டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன். அஸ்கா அப்படிங்கிறது ஜக்கா யுசக்கி, அஸ்கா அப்படிங்கிறது இஸ் எ வெரி பெஸ்ட் ஒன் அப்படின்னா, இதுதான், இதுதான் அவர்களுடைய பாதுகாப்பு. இதுக்கு மீறி இன்னொரு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவோம்ல, அந்த வார்த்தையை அல்லாஹ் இந்த இடத்துல போடுறான், அஸ்கா லஹும், இது அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இந்த ஆயத்தை முடிக்கிற அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ ஹபீரும் பிமா யஸ்னவுன், அவர்கள் செய்யக்கூடிய செயலை அல்லாஹு தாலா மிக நுட்பமாக அறிந்தவனாக இருக்கிறான். இப்ப தமிழ்ல இதுக்கு தர்ஜுமா எடுத்து பார்த்தோம்னா, நீங்க செய்யறத அல்லாஹ் அறிகிறான் இருக்கு. ஆனா நான் எப்போதும் சொல்ற மாதிரி இந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய லட்டு ஜாங்கிரிய, இந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய மிக நுட்பமான ஒரு செய்திய அந்த வார்த்தைகளை பார்த்தால் மட்டுமே புரியும். ஏன், முதலாவது செய்தி, இந்த வார்த்தைகளுடைய கோர்ப்பு இருக்கிறதே, அரபியில எழுதும் போது கிதாபுகள்ல எழுதுவாங்க, எந்த ஒரு செய்தியுமே ஆத்தன்டிகேஷனா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதை வந்து அதை ஆரம்பிக்கும் போது நவுன் போட்டு ஆரம்பிப்பாங்க, அது வெர்பல் சென்டென்ஸா இருக்காது, நாமினல் சென்டென்ஸ் சொல்லுவான். பெயர் சொல்லை கொண்டு ஆரம்பிக்கிற ஒரு செய்தி இருக்குல்லவா அரபியில, அதுக்கு ஆத்தன்டிகேஷன் கூட. நம்ம தமிழ் மாறி அல்லது ஆங்கிலம் மாறி எப்போதுமே வந்து ஐ வி இப்படி மட்டும் அரபி இருக்காது, ரெண்டுமே வரும். சில நேரத்தில் வெர்பு முன்னாடி வரும், சில நேரத்தில் இஸ்மு முன்னாடி, அதாவது நவுன் முன்னாடி வரும். இது அரபியினுடைய ஒரு ஸ்டைல், அந்த வார்த்தை அமைப்பு. அதுல வெறுப்பு வராம நவுன் வந்துச்சுன்னா ஒரு அடிச்சு சொல்றேன், அடிச்சு சொல்றேன் அதான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பயன்படுத்தியிருக்கான் நாமினல் சென்டென்ஸ். ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், இன்னங்க கூடிய ஒரு வார்த்தை போறான், இன்ன அப்படின்னு சொன்னா சர்டைன்லின்னு அர்த்தம், சத்தியமா நிச்சயமா நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வார்த்தை அல்லாஹ் தஆலா இதுல கொண்டு வந்து போடுறான். மூணாவதா சொல்றான் ஹபீர் என்ற வார்த்தை. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஹபீர் அப்படிங்கிறது கூடுதலான, அதிகமாக அறிந்தவன் அப்படிங்கிறதுக்கு இறைவன் பயன்படுத்துகிற வார்த்தை. கடைசி அந்த முடிக்கிறான் பாருங்க, நான் அடிக்கடி சொல்றேன், அந்த முடிக்கிற இடம் இருக்கு பத்தியா, அவர்கள் செய்வதை அல்லாஹ் மிக அறிகிறான் அப்படிங்கிறதுல இந்த செயல் அப்படிங்கிறதுக்கு யஸ்னவுன் என்ற ஒரு வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துறான். மொத்த குர்ஆன்லையும், மொத்த இந்த குர்ஆனுடைய மொத்தத்திலையும் எங்கெல்லாம் செய்தல் அப்படின்னு நல்லா பேசுறானோ மூணே ஸ்டைல தான் பேசுவான். போன வாரம் கூட ஒருத்தர் பேசினாரு, அது எப்படி நீங்க இந்த மொத்த குர்ஆன்லையும் பார்க்கறதுங்கிறதுக்கு மூணே மூணு ஸ்டைல் நல்லா சொல்றான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது அவ்வளவுதான். ரஆ என்ற வார்த்தை, பசரா என்கிற வார்த்தை, நபரா என்கிற வார்த்தை, மூணுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம், மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். அதை போன வாரமே நம்ம போன வாரம் அதுக்கு முத வார நிகழ்ச்சியில சொன்னோம். இப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா செய்தார்கள் அப்படிங்கிறதுக்கு குர்ஆன்ல மூணு வார்த்தையை பயன்படுத்தி செய்யறான் செய்யறான்னு சொல்றான். அதுக்கு ஒன்னாவது வார்த்தை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டது, இபாதத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம இபாதத் செய்யறாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இதுல வந்து இல்ல 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 யஅமலூன் அப்படின்னு அமல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அமல அதுக்கு செயல் என்ற வார்த்தை. குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா அமில அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணுவான், அப்படின்னா செய்தான். இன்னொரு இடத்துல ஃபஅல அப்படின்னு சொன்னா டிட் அப்படின்னு அர்த்தம், செய்தான். மூணாவது சனஅ, மூணுக்குமே செய்தல் என்று பொருள். தர்ஜுமால சனஅனா செய்த, நீங்கள் செய்வதை அவன் பார்க்கிறான் அப்படின்னு அர்த்தம், அப்படித்தான் போட்டிருக்காங்க. ஆனா இல்ல, இந்த பாக்குறது இந்த செயலை பாக்குறது அல்ல அது. அந்த ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப இந்த வார்த்தையை பார்த்தா மட்டும்தான் இந்த சனஅனா என்னன்னு நமக்கு விளங்கும். இப்ப இந்த முதலாவது வார்த்தை ஒரு மனுஷன் ஃபால அப்படின்னு சொல்லிட்டு ஃபால் அப்படின்னு பயன்படுத்துறாங்க இல்லையா குர்ஆன்ல, அல்லாஹு தஆலா யஃபஅலூன் அப்படின்னு சொல்லிட்டு தஃஅலூன் யஃபஅலூன் நஃஅலூன் இப்படிலாம் பல இடத்துல அல்லாஹ் சொல்லுவான். அந்த ஃபால் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு செயலை இன்டென்ஷனோடோ அல்லது இன்டென்ஷன் இல்லாமலோ செய்யறதுக்கு பேரு ஃபால. நோக்கமே இல்லாம, இப்ப ஒருத்தர் சும்மா இப்ப நான் இங்கேயே உட்காந்துருக்கோம், அங்க ஒருத்தர் ஒரு சேர்ல உட்காந்துருக்காரு, கால் ஆட்டிக்கிட்டே இருக்காரு, இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்காரு. நம்ம போய் அவர்கிட்ட கேட்கறான், ஏங்க கால் ஆட்டுறீங்கன்னு. அவருக்கே தெரியாது சில நேரத்துல நான் ஏன் கால் ஆட்டுறேன்னு. அவர் சில இந்த பழக்க தோஷம், இந்த மேனரிசம்னு சொல்லுவாங்க, இப்படி பழக்க தோஷத்துல ஒண்ணு வந்துடுறது கால் ஆட்டிக்கிட்டே இருக்கிறது. இல்லது தெரியாம ஒரு செயல், எந்த நோக்கமும் இல்லாம அவர் பாட்டுக்கு நடந்து போறாரு, இதுக்கு பேரு அரபியில ஃபேலன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, ஒரு மிருகம் செஞ்சாலும் ஒரு மனுஷன் செஞ்சாலும் அதுக்கு பேரு ஃபேலன்னு சொல்லுவாங்க. ஒரு மிருகம் நடந்து போகுது அல்லது ஒரு மனுஷன் செய்யறான், இது ரெண்டுக்குமே ஃபேலன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மட்டும்தான் ஃபேல் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். அமல் என்கிற வார்த்தை அப்படி இதுக்கு நேர் எகென்ஸ்டானது, ஒரு இன்டென்ஷனோட செய்யறது. அதனாலதான் தொழுகைக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்தி யாமலூன் அவர்கள் அமல் செய்யக்கூடிய, யா யுஹல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி. ஒரு முஸ்லீம் இன்டென்ஷன் இல்லாம எல்லா எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான். இன்னமல் அமலு பின்னியத், உங்களுடைய எண்ணங்களை பொறுத்தே உங்களுடைய செயல்கள். அப்ப செயல் அப்படிங்கிறது இன்டென்ஷனோட இருக்கும். யா யுஹல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்ட உடனே அந்த ஈமான் எந்த வரையறைகளை சொல்லுகிறதோ அதை செய்து காட்டுகிற ஒரு முஸ்லீம். அப்ப ஆக்ஷன் ஃபுல், ஒரு மூமின் எப்படி இருப்பான், ஃபுல் ஆஃப் ஆக்ஷன். அப்ப ரெண்டாவது சொல்றான், யோசனையோடு அல்லது ஒரு ஒரு நோக்கத்தோடு செய்யறது. வெறும் தொழுக மட்டும் நான் சொல்லல, அவர் வந்து கடை வச்சு நடத்தினாலும் நோக்கத்தோட நடத்துறது, இதன் மூலமா நான் வந்து இப்படி ஏர்னிங் பண்ணணும், நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நடத்துறாரு இருக்குல்ல, இதுக்கு பேரும் அமல் என்று சொல்லப்படும். ஏன் அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு காலகாலத்துல இந்த இப்படி எல்லாம் மொழியில பயன்படுத்துறது இல்ல, கலத்து மலை எல்லா செயலையும் எல்லாத்துக்கும் சொல்லிக்குவாங்க, ஃபேலங்கிறதையும் அமலங்கிறதையும் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க. ஆனா இந்த குர்ஆனை படிக்கிற போது அது தெரியாமல் படிக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குர்ஆனுக்குன்னு ஒரு டிசைன் இருக்கு, குர்ஆனுக்குன்னு ஒரு பார்வை உண்டு. அந்த பார்வை இல்லாம டிக்ஷனரியை வச்சு பார்த்தா விளங்கவே விளங்காது. அப்ப அமில அப்படிங்கிறது இன்டென்ஷனோட செய்யறது, மனிதன் மட்டும் செய்வது, சில நேரங்களில் மிருகத்திற்கும் சொல்லப்படுகிறது. அதிகபட்சமாக 98% only for human being, மனிதனுக்கு மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஏன்னா இன்டென்ஷனோட செய்யறவே அவன் மட்டும்தான். மிருகங்கள் வந்து அதுக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. பிறக்கும் போதே அல்லாஹ் சொல்லிட்டான், நீ போ அல்லாஹ்னு துணியால இரு, வா உன்னை நான் மண்ணாக்கிடுவேன், முடிஞ்சு போச்சு. There is no intention. மூணாவது இந்த சனா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த குட் பெட்டர் பெஸ்டினுடைய லாஸ்ட் பகுதி. எந்த ஒன்றையும் மிக கவனம் எடுத்து ரொம்ப அதுல கான்சன்ட்ரேட்டிவா அப்படி உட்கார்ந்து கான்சன்ட்ரேஷனோட பார்த்து 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 செய்யறதுக்கு பேரு சனான்னு அர்த்தம். சொல்லுது விளங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த மூணுக்கும் நான் டிஃபரன்சியேஷன் சொன்னேன்ல, இதுக்கு ஒன்னொன்றுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆனா தமிழ்ல ஒரே அர்த்தம், செய்யறது மட்டும்தான். தெர் இஸ் நோ செகண்டரி, தெர் இஸ் நோ செகண்டரி. இந்த இடத்துல எல்லாம் சொல்றான். அப்ப எஃப் அலூன், சில இடத்துல நீங்க அவர்கள் செய்வதை நான் எஃப் அலூன் சொல்றான், சில இடத்துல யாமலூன் அவர்கள் செய்வதை நான் அறிகிறேங்கிறான். இங்கு மட்டும் ரொம்ப பார்த்து அல்லாஹு தஆலா எஸ்னாவுன்னு போடுறான். ஏன் அந்த லாஸ்ட் டிகிரி ஆஃப் ஃபார்ம் ஏன் கொண்டு வரணும், அவர்கள் செய்கிற விஷயங்களை முழுமையாக நான் அறிகிறேன். இது எப்படி செய்வதுன்னா, சாதாரணமாக செய்வதல்ல, இன்டென்ஷனோட செய்யறது. இன்டென்ஷனோட செய்யறது மட்டுமல்ல, ரொம்ப அதை வந்து பக்குவமா செய்யறது. அப்படி சொல்லுவோம்ல, அதுல கிதாபுகள்ல எழுதிட்டு எழுதுறாங்க, அதுல ரெண்டுமே அடங்கும். அதுல நல்லது செய்யறதும் அடங்கும், கெட்டது செய்யறதும் அடங்கும். மின் ஹுஸ்னிஹா வ குப்ஹிஹா, கிதாபுகள்ல எழுதும் போது அதனுடைய நலவும் அதற்குள்ளே அடக்கம், அதனுடைய கெடுதலும் அதற்குள்ளே அடக்கம். இப்ப வாங்க வழிக்கு எல்லாம் சொல்றான். நான் ஒரு சட்டத்தை உனக்கு கொடுத்துட்டேன், உனக்கு சட்டத்தை நான் போட்டு விட்டேன், நீ செய்யக்கூடிய செயல்களை நான் அறிபவனாக இருக்கிறேன். யஸ்னாவுன் என்று சொன்னால் யாரும் பார்க்காத போது, பார்த்தா அவளியா மாதிரி இருக்கார் சார், பெரிய தாடி வச்சிருக்காரு, ஜுப்பாலாம் போட்டிருக்காரு, ஆனா இந்த கண் திருட்டு இருக்கு அவர்கிட்ட, யாருக்கும் தெரியாது, தெரியாது அவர் பாக்குறது பெரிய மனுஷனா இருக்காரு, யாரும் அப்படிலாம் இவரை நினைக்க மாட்டாங்கன்னு இவர் நினைச்சுக்கலாம், இவரை சுத்தி இருக்கக்கூடிய சமூகம் நினைச்சுக்கலாம். அல்லாஹ் சொல்றான், இந்த பருப்பு இங்க வேவாது, நீ எவ்வளவு கேர்ஃபுல் எடுத்து என்ன கேட்டா, ஒரு மனுஷன் திருட போறான், தப்பு செய்ய போறான் அப்படின்னு சொன்னா பப்பரக்கான்னு செய்ய மாட்டான், மாட்டிக்கு. நல்லவன் யார் அப்படின்னு குரான் அடையாளம் இடும் போது சொல்லும், சந்தர்ப்பம் கிடைக்கிற போது நல்லவனாக இருப்பவன், அவனுக்கு பேர் தான் மூமின். நிறைய பேர் என்ன செய்வான், வாய்ப்பு கிடைக்கலங்க அப்படிமா, ஏன் அப்படி இருக்க, சந்தர்ப்பம் கிடைச்சுனா பூந்து விளையாடிடுவோம்ல, அவனுக்கு பேர் நல்லவன் சொல்ல முடியாது. சந்தர்ப்பம் கிடைத்தும் நீ அங்க நல்லவனா நிக்கணும். சந்தர்ப்பம் கிடைக்காம நல்லதா இருக்குது, எதை நிர்பந்தத்தில் நீ இருக்குன்னு அர்த்தம், எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு பாத்துக்கிட்டு இருக்குது. அவருக்கு பேர் நல்லவர் அல்ல, இது வேறொரு இடத்துல எல்லாம் விளக்கம் கொடுப்பான். இந்த இடத்துல சொல்றான், பிமா யஸ்னவுன், அவர்கள் மிக ரகசியமாக அல்லது அந்த அதற்குரிய வழிகளை பயங்கரமா ஆராய்ந்து, இதை எப்படிறா பார்க்கலாம், இந்த ஹராத்தை எப்படி செய்யலாம் அல்லது பார்க்கலாம் என்று மனதிற்குள்ளே ஒரு பெரிய சித்திரத்தையே போடுறான், ஒரு இன்ஜினியரிங் மாதிரி உட்கார்ந்து ஒரு அதுக்குரிய படத்தை ஒரு மைண்ட் மேப்பிங்கே பண்றான். இப்ப இப்படி வச்சு இந்த ஆயத்தை பாருங்க சார், எவ்வளவு பெரிய ஃபோக்கஸ் ஃபுல்லா இருக்கு. இட் இஸ் நாட் ஜோக்கிங், இட்ஸ் நாட் கிட்டிங், ஏதோ கடந்து போகிற ஒரு செய்தி எல்லாம் அல்ல. நீங்கள் எவ்வளவு ரகசியமாக அதை செய்தாலும் கூட அல்லாஹ் சொல்றான், ஹபீருன், அந்த ஒவ்வொரு நுணுக்கத்தையும் நான் அறிகிறேன். ஒரு அர்த்தம், இரண்டாவது அர்த்தத்தில் சொல்றாங்க, எது ஒன்றையும் புதுமையாக செய்வதற்கு பேர் சன அப்படிங்கிறது, எது ஒன்றையும் புதுமையாக செய்வது. அப்ப ஃபேல அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில ஒன்னு செஞ்சாரு சார், அதுக்கு மேல செய்யறதே இல்லை, அதுக்கு ஃபேலன்னு சொல்லுவான். ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்யறாரு, அதுக்கு பேர் அமிலன்னு சொல்லுவான். அமல அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை இப்ப தொழுகிறோம் அமல் செய்யறோம்னா மீண்டும் 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 ஒன்னு செய்யறது, அதுக்கு பேரு. மூணாவது இது இருக்கு, அதாவது ரொம்ப கிரியேட்டிவா விதாயத்தன், அது கிதாப்ல எழுதும் போத இபுத்திதான் முபுத்ததியான், புதுசா ஒன்ன கிரியேட் பண்ணி உருவாக்குறது இருக்கு இல்லையா. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் இந்த பார்வைக்கு அடிமையாகிற போது 100 தடவை பார்த்தாலும் புதுசா பாக்குற மாதிரி தான் பார்ப்பான். கிதாப்ல எழுதுறாங்க, இந்த ஹுசுன் பரஸ்தி அப்படிங்கிறது இருக்கு, அழகின் அடிமைத்துவம், பெண்ணை பார்த்து பழகிவிட்ட அந்த கண்கள் இருக்கிறதே, அது என்னைக்கு பார்த்தாலும் அதை புதுசா பாக்குறோம், அந்த லத்தத், அதுக்கு அந்த கிடைக்கக்கூடிய அந்த டேஸ்ட் உள்ள போகுதில்லை. ஒரு கிதாப்ல அருமையா எழுதியிருக்காரு, அது புதிதாக இன்றைக்குத்தான் ஏதோ பார்த்தா, அது 100 தடவை பார்த்திருந்தான் சரி. அதனாலதான் அந்த சினிமாவை சொல்றான், அந்த போர்னோகிராபி என்று சொல்லுகிற அந்த மோசமான படங்களை சொல்றான், இந்த மனுஷனை அதுல இருந்து வெளியே எடுக்க முடியாது, ஏன்னா இவன் தப்பு செய்யறது வெளியே தெரிஞ்சாதானே, இவன் அதை உட்கார்ந்து ரொம்ப லத்தத்தா தனிமையில இவன் அனுபவிக்க கூடிய அந்த மனோநிலை இருக்கிறதே. அல்லாஹ் சொல்றான், ஹபீருன், நான் சும்மா தெரியறதல்ல, நீ பார்க்கிறங்கிறது மட்டும் எனக்கு தெரியாது, நீ பார்க்கிற கண்ணையும் நான் அறிகிறேன், நீ அந்த பார்க்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நீ எப்படி உருவாக்கிக் கொள்கிறாய் என்பதையும் நான் அறிகிறேன், அதை நீ பார்த்து முடிச்ச உடனே அது உன்னுடைய மனதில் போய் எப்படி இம்பாக்டா உட்காருதுங்கிறதையும் நான் தெரிகிறேன். எவ்வளவு ஆழமான ஒரு ஆயத்து, நீ நல்லா இருக்கணும், உன் குலம் நல்லா இருக்கணும், இந்த சமூகம் உருப்படணும், அவன் மட்டுமல்ல இந்த அவனோடு சேர்ந்து வாழுகிற அந்த சொசைட்டி ஒரு பீஸ்ஃபுல் சொசைட்டி ஆகணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு தனி மனித மாற்றத்தில் நம்மை படைத்தவன், நம்முடைய நிறைகுறைகளை அறிந்தவன் அவன் மட்டுமே. அவன் எவ்வளவு கேர் எடுத்து பேசுறான் பாருங்க, எவ்வளவு கேர் எடுத்து, நம்ம விஷயத்துல கேரே இல்லாம இருக்கும், அப்படியே என்னவோ நடக்குதுயா போயா அப்படின்னு. ரொம்ப பெரிய ஒரு மோசமான ஒரு நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் கடுமையாக நம்மை இந்த விஷயங்களிலே நம்மை அல்லாஹ் எச்சரிக்கிறான். இந்த விஷயத்துல நாம் மிக கவனமாக இருப்பதோடு நம் மக்களையும் நாம் இருக்க, அதைத்தான் திரும்ப நம்முடைய மக்களுக்கு அதை பழக்கி கொடுக்க வேண்டும். பருதான் அப்படிங்கிறது கருப்பு துணி அல்ல என்பதை ஆணுக்கும் சொல்ல வேண்டும், பெண்ணுக்கும் சொல்ல வேண்டும். பருதான் என்பது மூடுவதல்ல, அது மனதின் மூடி அப்படிங்கிறத அந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்துட்டு அல்லாஹ் அடுத்த ஆயத்துல பெண்களை பார்த்து அடுத்து சொல்றான், ஆண்களுக்கு சொன்னது போன்றே உங்களுக்கும் தான், அடுத்து ஆண்களுக்கு சொன்னது போன்றே உங்களுக்கும் தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தின் பக்கம் இந்த சமூகத்தை அல்லாஹ் நகர்த்துகிறார். அது என்னன்னா, உறவுகள் என்று சொன்னால் யார் என்ற வட்டத்தை அல்லாஹு தஆலா போட்டு காட்டுறான். பின்னாடி அடுத்த ஆயத்து இருக்கே, ஏ பெஸ்ட் ஆயத் இந்த குர்ஆன், ஒரு அருமையான ஆயத்து. யாருக்கு முன்னால் அந்த பெண் தன்னுடைய அலங்காரங்களோடு நிற்பதற்கு அனுமதி தருகிறது இஸ்லாம் என்ற செய்தியின் ஊடாக. நல்ல கவனிக்கணும், இவங்களுக்கு முன்னால நிக்கலாம் நிக்கல அப்படி சொல்லிட்டு போறதல்ல, அதன் வழியாக அதன் ஊடாக சொந்த பந்தங்கள் என்று சொன்னால் யார், அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, இரத்த உறவுகள் என்றால் என்ன, இரத்த உறவுகள் அல்லாத மற்ற உறவுகளை குறித்து ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இரத்த உறவுகள் அல்லாத எந்த உறவுகளில் தன்னை வெளிக்காட்டிக் கொள்வது ஒரு பெண்ணுக்கு கூடும் என்கிற, என்ன சொல்றது, ஒரு மிக அற்புதமான ஒரு செய்தி. அந்த உறவுகளை குறித்தான ஒரு ஸ்டேட்டஸ் குறித்து சும்மா வெரி ஃபைன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், இன்னைக்கு அதான் பேசலாம்னு நினைச்சிட்டு வந்தேன், பார்த்தா இதுக்குள்ளே போயிடுச்சு. எப்போதும் வார வாரம் வரும்போது அடுத்த ஆயத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நல்ல நீயத்தோடு வர்றது. நேற்று கூட ஒருத்தர் கேட்டார், ஒரு வருஷம் ஆகி போச்சு அஜர்த்து, இன்னும் 30வது ஆயத்துலேயே நிற்கிறமே தள்ளணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்படுறது தான். என்ன, நம்மளும் முயற்சி செய்கிறோம், போகணும், நல்லா இன்னும் வரணும் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் நாம் எதை கிடம். ரெண்டாவது, இதை ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரே நாளையில இதை சொல்லிட்டு இப்படி கடந்து போயிடலாம், இந்த NLP ப்ரோக்ராமு, இந்த ஹேப்பிங்கு, இந்த லேர்னிங் ஆஃப் ஹேப்பி இப்படிலாம் சொல்லி சொல்லணுங்கன்னா நம்முடைய நிகழ்கால வாழ்க்கையோடு சேர்த்து 2019 எனக்கும் என் குடும்பத்திற்கும் சக சகோதரனுக்கும் இந்த சமுதாய உறவுகளுக்கும் இந்த குர்ஆன் என்ன சொல்ல விளைகிறது. அவன் அடிக்கிறான் உதைக்கிறான் கல்வி கொள்கை கொண்டு வந்துட்டான் அதெல்லாம் சரி, முதல்ல நீ சரியா இருக்கியா, ஒரே ஒரு வார்த்தை நீ சரியாக இருந்தால் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உன்னுடைய முடியை கூட தொட முடியாது, உனக்கு பாதுகாப்பை அல்லாஹ் தருகிறான். இது எல்லாத்தையும் விட்டு போட்டு நீ கல்வி கொள்கை என்ன, கடல் கொள்கை என்ன, வேற எந்த கொள்கையை பத்தி பேசினாலும் ஒன்னும் நடக்க போறதில்லை, அல்லாஹ் கேட்பான் நான் சொன்னதான் நீ செஞ்சியாடா, அப்புறம் நீ சொல்லக்கூடிய அப்பீல்களை நான் எடுத்துக்குவேன், நான் சொன்ன அந்த கோட்டுக்குள்ளே நீ வரலையே, இந்த ஹுதூதே ஷரயி என்று சொல்லுகிற சரியத்தினுடைய அறிவே இல்லாம அவன் அடிகிறானே, இவன் உதைகிறானே, அவன் தூக்கிட்டானே, இவன் நிப்பாட்டிட்டானே, பேசி என்ன நடக்க போகுது. அதனால இந்த ஆரம்ப செய்திகளை எதை குறித்து இஸ்லாம் சொல்லுகிறதோ நாம் உள்வாங்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள், நம்முடைய வாழ்வாதாரம் அல்லாஹுவே பொறுப்பு, நாம் முஸ்லீம்களாக இருந்தால் அதை விளங்குகிற நல்ல செய்தி அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் அறிந்து கொள்கிற வாய்ப்பை தருவானாக. அடுத்த வாரம் வரை எதை கேட்டோமோ நம்முடைய பார்வைகளை பாதுகாத்து அதன் மூலமாக அந்த ஈமானுடைய சுவையை உடனே, நகம் போன வரம் சொன்னேன், தொழுதாலும் அப்புறமா தான் நன்மை. ஒரு பெண்ணை பார்த்தவுடன் கண்ணை கீழே தாழ்த்தினால் உடனே அதுக்குரிய ரிசல்ட். ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்தால் பார்த்த நிகழ்ச்சியில் அப்படியே கீழே இறக்கிட்டாங்கன்னா அல்லாஹு சொல்லு, பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹு தருவதாக ஈமானிய சுவையை உடனே கிடைக்கும். அந்த டேஸ்ட் அல்லாஹ் கொடுத்து ஈமானையும் கொடுக்குறான். வாட் ஏ பியூட்டிஃபுல் ரிசல்ட். அப்ப அதை அனுபவிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலக இஸ்லாமியர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
This audio was downloaded from Tamil Islamic Media.